அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 18 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் அமெரிக்காவில் பணியில் இருக்கும் இந்திய துணை தூதர் தேவயானி கோபுரகடேவை அமெரிக்க அரசு அவமானப்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த இந்திய அரசு அவரை திடீரென்று ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதிகளில் ஒருவராக நியமித்திருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகள் குறித்த தகவல்கள், இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் ராஜ்ய உறவிலான மோதலில் அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்த ஓர் அலசல்,
ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும், அதற்கப்புறம் எல்லாம் மெல்ல மெல்ல எல்லாம் அடங்கிவிடும். ஆனால் இந்த ஒரு காயம் வந்து ஆறுவதற்கு கொஞ்சம் மாசம் ஆகலாம். இந்த காயம் பட்டுவிட்டது.
இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் தேசிய கீதத்தை தமிழில் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் வாதாடியிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேந்திரனின் செவ்வி,
வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களில் சிங்கள மொழியில் தேசிய கீதம் பாட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வாறு சிங்கள மொழியில் தான் தேசிய கீதம் பாட வேண்டுமாக இருந்தால் தேசிய கீதமே பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் தெளிவாக கூறியிருந்தேன்.
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
தெற்கு சூடானின் தலைநகர் ஜூபா மற்றும் இதர முக்கிய நகரங்களின் முழுமையான கட்டுப்பாடு அரச படைகளிடம் உள்ளது என்று அரசின் பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
Firing and what, because the government is now in full control. Very soon we will be able to say the government established.
ஜோங்லே மற்றும் ஐக்கிய மாகாணங்கள் உட்பட பல பகுதிகளில் மோதல்கள் நடைபெற்று வருவதாக செய்தி வந்ததை அடுத்தே அரசின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. நாட்டின் முன்னாள் துணை அதிபர் ரைக் மஷார் தான் அங்கு ஆட்சி கவிழ்ப்பு திட்டத்திற்கு பின்புலமாக இருந்தார் என்றும் அரச பேச்சாளர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் இந்த சதி புரட்சியில் தனக்கு தொடர்பு இல்லை என்று மச்சார் கூறியுள்ளார். இதனிடையே அரச படைகள் தலைநகர் ஜூபாவின் அண்மித்த பகுதிகளிலிருந்து தான் தப்பித்து கொள்ள ஓடி ஒளிந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். அங்கு பல நகரங்களில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. போர் நகரில் 2 இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் கடும் துப்பாக்கிச் சூட்டுகள் நடைபெற்றுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன.
வெளிநாட்டு தீவிரவாதிகளுடன் கூட்டு சேர்ந்து எகிப்துக்குள் பயங்கரவாத செயல்களை செய்ய சதி செய்ததாக புதிதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் முகமது மொர்சி வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு சட்ட அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். லெபனானிய ஷியா குழுவான ஹிஸ்புல்லா மற்றும் பாலத்தீன இஸ்லாமிய தீவிரவாத குழுவான ஹமாஸுடன் இணைந்து செயல்பட்டதாக முகமது மொர்சி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவரின் முஸ்லீம் சகோதரத்துவத்தைச் சேர்ந்த 3 முக்கிய தலைவர்கள் மீதும் இதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மோர்சிக்கு மரண தண்டனை வழங்கப்படலாம். ஏற்கனவே அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது வன்முறை தூண்டியதாக அவர் மீது வழக்கு நடந்து வருகிறது.
அடால்ஃப் ஹிட்லருக்கு அளிக்கப்பட்டிருந்த கௌரவ குடியுரிமையை தெற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு சிறிய நகரம் விலக்கிக் கொண்டுள்ளது. அந்த நடவடிக்கையை எடுக்க அங்குள்ள கவுன்சில் முன்னர் மறுத்திருந்தாலும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக ஹிட்லரின் கௌரவ குடியுரிமையை பறிக்கும் நடவடிக்கையை இப்பொழுது டேட்ராம்சம் நகரம் எடுத்துள்ளது. ஹிட்லருக்கும் அவரை அரச தலைவராக நியமித்த பால் வான் ஹைண்டன்பர்க் ஆகிய இருவருக்கும் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் கௌரவ குடியுரிமையை அந்த நகரம் வழங்கி கௌரவித்திருந்ததை ஆய்வாளர்கள் கண்டறிந்தார்கள். எனினும் அதை ரத்து செய்ய கடந்த வாரம் உள்ளூர் கவுன்சிலின் உறுப்பினர்கள் மறுத்துவிட்டார்கள். சரித்திரத்தை மாற்றி எழுதும் வேலை அந்த நகரசபைக்கு கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள். இதையடுத்து கூட்டப்பட்ட 2 சிறப்பு கூட்டத்தில் அந்த நகரசபை உறுப்பினர்கள் தங்களது முந்தைய முடிவுக்கு மன்னிப்பு கோரியது மட்டுமல்லாமல் அந்த இருவரின் குடியுரிமை பறிக்கும் நடவடிக்கைக்கு ஏகமனதாக ஆதரவு தெரிவித்தார்கள்.
சிரியாவின் மருத்துவமனையில் இறந்து போன பிரிட்டிஷ் மருத்துவரை விடுவிக்க பிரிட்டிஷ் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று அந்த மருத்துவரின் சகோதரர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 1 ஆண்டாகவே தனது சகோதரர் டாக்டர் அப்பாஸை விடுவிக்காவிட்டால் இதுபோல ஏதாவது நடக்கும் என்று தான் பிரிட்டிஷ் அமைச்சர்களை எச்சரித்ததாகவும் அவரின் சகோதரர் ஷா நவாஸ் கூறியிருக்கின்றார். டாக்டர் அப்பாஸ் கான் சிறையில் தூக்கிலிட்டுக் கொண்டு மரணமடைந்ததாக சிரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
மியான்மரில் இந்த ஆண்டு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு கஞ்சா உற்பத்தி அதிகரித்துள்ளதாக ஐநா கூறுகிறது. இதை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் தோல்வியடைந்துள்ளன எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் குற்ற அளவீடுகள் குறித்த அலுவலக அறிக்கை தெரிவிக்கின்றது. விவசாயிகள் தமது வாழ்வாதாரங்களுக்கு மாற்று வழி இல்லாத காரணத்தினாலேயே அவர்கள் கஞ்சா பயிரிடுகின்றார்கள் என்றும் ஐநா அறிக்கை கூறுகிறது.
இத்தாலியின் லம்பேடுசா தீவில் இருக்கின்ற இடம்பெயர்ந்தோருக்கான மையத்தில் காணப்படுகின்ற மிக மோசமான நிலை குறித்து விசாரணைகளை துவக்கியிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய தான் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை ஆணையர் சிசிலியா மெலஸ்ட்ரோம் தெரிவித்திருக்கின்றார். அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நபர்களின் உடைகள் ஆண் பெண் வேறுபாடின்றி கட்டாயமாக களையப்பட்டு அவர்கள் மீது கிருமி நாசினியும் நீரும் பீச்சி அடிக்கப்படுவதை காட்டும் வீடியோ செவ்வாய்க்கிழமை என்று வெளியானது. இது ஏற்க முடியாத நிலை என்று கூறியிருக்கின்ற இத்தாலிய அரசு இதுகுறித்து விசாரிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். அமெரிக்காவில் பணியில் இருக்கும் இந்திய துணை தூதர் தேவயானி கோபுரகுடாவை அமெரிக்க அரசு அவமானப்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டி வந்த இந்திய அரசு அவரை ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதிகளில் ஒருவராக நியமித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்திய பெண் அதிகாரியை அமெரிக்கா அவமானப்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டை இந்திய அரசு முன்வைத்து தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதோடு இந்திய துணை தூதர் தேவயானி கோபுரகேடாவை மத்திய அரசு ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதியாக நியமித்துள்ளதாக இந்திய தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்திய பாராளுமன்றத்தின் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷிதிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது நேரடியான பதிலை அளிக்க மறுத்துவிட்டார். அவ்வாறு அவர் நியமிக்கப்பட்டிருந்தால் ஐநாவிடம் அங்கீகார பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அவருக்கு ராஜதந்திர விதிவிலக்கு கிடைப்பதும் உறுதி செய்யப்படும். மத்திய அரசு சார்பில் இப்பிரச்சினை குறித்து தெரிவிக்கையில் பணிப்பெண் சங்கீதா ரிச்சர்ட்ஸ் செய்துள்ள முறைகேடுக்காக தேவயானி மீது குற்றம் சுமத்துவது சரியாகாது என்று கூறியுள்ளது. மேலும் பணிப்பெண் சங்கீதா ரிச்சர்ட்ஸின் கணவர் மீது இந்தியாவில் நீதிமன்றம் வாயிலாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவிடம் தெரிவித்து இருந்தும் அவருக்கு விசா வழங்கி கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி அவர் அமெரிக்காவிற்கு தப்பி செல்ல வழிவகை செய்ததன் மூலம் கைது நடவடிக்கை திட்டமிடப்பட்டதாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கும் பாராளுமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சரியானதில்லை என்றும் ஏற்புக்குரியதில்லை என்றும் கண்டித்துள்ளார். இன்று இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அதன் உறுப்பினர்கள் இந்த சர்ச்சையை எழுப்பினர். மாநிலங்களவையில் இவ்விவகாரத்தால் ஏற்பட்ட கூச்சலால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவையில் இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இந்திய அரசின் குரல் அமெரிக்காவில் ஒலித்திருக்கும் என நம்புவதாக கூறியதோடு நட்பு நாடான அமெரிக்காவிடம் இருந்து இப்படி ஒரு செயலை எதிர்பார்க்கவில்லை என்றார். நாம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுத்து வருகிறோம். இந்த நடவடிக்கைகளின் மூலம் நேரடியாகவே நாம் அமெரிக்காவிற்கு கூற வேண்டியதை தெளிவுபடுத்தியுள்ளோம். அனைத்துமே காலதாமதம் இல்லாமல் நிறைவேற்றப்படுகிறது என்றார் சல்மான் குர்ஷித். இந்த விவகாரம் குறித்து மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி பேசுகையில் வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரையில் இந்தியா மென்மையாக நடந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினார்.
This is in clear violation of Article 31 of the Vienna Convention.
இதன் மூலம் Article 31 விதியை மீறியுள்ளது உறுதியாகியுள்ளது. நாமும் சமமாக மதிக்கப்பட வேண்டியது அவசியம். இது போன்ற ஒப்பந்தங்களில் சரியான ஒத்துழைப்பையும் மதிப்பையும் இருதரப்பில் அடுத்தவரும் பேண வேண்டியது நல்லுறவுக்கு மிகவும் அவசியம் என்றார் அருண்ஜேட்லி. அதைபோல் இது தொடர்பாக திமுகவின் உறுப்பினர் கனிமொழி அவையில் பேசுகையில் ஒரு இந்திய பெண்ணுக்கு நேர்ந்துள்ள கொடூரம் வருத்தத்திற்குரியது என்றும் வெளியுறவு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலத்தை இந்தியா எட்டியுள்ளதாகவும் கூறினார். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திய பெண் அதிகாரி தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே மத்திய அரசு பாரபட்சமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயங்கியதாக பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் சீதாராம் யெச்சூரியும் மத்திய அரசு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள தவறிவிட்டதாக தெரிவித்தார். ஒரு சில சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்யும் போது இத்தகைய சர்ச்சைகள் தேவயானிக்கு புதியது இல்லை என்றும் ஏற்கனவே மும்பையில் ஆதர்ஷ் வீடு ஒதுக்கீடு பெற்றதில் முறைகேடு செய்தார் என 2 வருடங்களுக்கு முன்பு புகார் எழுப்பப்பட்டு சர்ச்சைக்குள் சிக்கியவர் என்றனர். இருந்தபோதும் முன்னாள் IAS அதிகாரியான அவரது தந்தை உத்தம் கோபுரகேடாவையும் IFS அதிகாரியான இவரையும் CBI இதுவரை ஏன் விசாரிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்திய வெளியுறவு செயலக அதிகாரிகளின் வீட்டு பணியாளர்களுக்கு எப்படியான சம்பளம் கொடுப்பது என்பது தொடர்பில் இந்திய அரசுக்கு ஏதாவது திட்டமிட்ட கொள்கை இருக்கிறதா என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஓய்வு பெற்ற செயலர் என் ரவி அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
எனக்கு தெரிந்த வரையில் ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்கும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ஊதியம் கொடுப்பது வந்து ஊதியம் மாத்திரம் இல்லை, கையில 100 ரூபாய் கொடுக்குறோம்னா அந்த இருக்கிற வீட்டுக்கு வாடகை கிடையாது, சாப்பிட்ற சாப்பாடு ஒருத்தரும் சார்ஜ் பண்றது இல்லை, வீட்டுல மின்சாரத்துக்கோ தண்ணிக்கோ பில்லு கிடையாது, அதெல்லாம் சேர்த்துண்டா ஊதியம் வந்து நிறையாவே இருக்கும். அமெரிக்கா சட்டத்தின்படி அவர்கள் ஊதியம் கொடுத்தார்னா இந்திய ராஜ்ய அதிகாரிகளோட இன்னும் அதிகமாக அவர்கள் அந்த அந்த பணி செய்பவர்களுக்கு கையில காசு வரும். அப்ப யாருக்கு யார் பணி செய்கிறார்கள், யாருக்கு யார் ஊதியம் செய்கிறார்கள் பெரிய கேள்வி.
இந்த இந்த டிப்ளமேட்ஸுக்கு கொடுக்கிற இந்த வேலைக்கான பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஊதியம் அந்தந்த அதிகாரிகளால் தரப்படுகிறதா அல்லது அந்த ஊதியத்தை இந்திய அரசாங்கம் ரீஇம்பர்ஸ் செய்கிறதா?
அதாவது ஒரு ஒரு அதிகாரிக்கும் வெளிநாட்டில் வேலை பண்ணுவதற்கு ஒரு அலவன்ஸ் ஒன்று கிடைக்கிறது செப்பரேட்டா. அந்த அலவன்ஸில் ஒரு பாகம் இந்த இந்த மாதிரி ஊழியர்களுக்கு வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்களுக்காக அது தனியாக கொடுக்கப்படுகிறது.
இந்த மாதிரியான வேலைக்கார பணிப்பெண்களை வேலைக்கு வைப்பது என்பது உள்ளூர் சட்ட விதிமுறைகளில் அதாவது அந்தந்த நாட்டு சட்ட விதிமுறைகளின் படிதான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றால், இந்த மாதிரியான அமெரிக்கா போன்ற செலவினம் அதிகமாக இருக்கின்ற நாடுகளில் நீங்கள் வேலைக்கு இந்தியாவிலிருந்து எடுத்து செல்ல வேண்டாம் என்று இந்திய அரசு உத்தரவிட்டால் என்ன, அது இந்த பிரச்சனையை தீர்த்து விடும் அல்லவா?
இல்ல, அது ஏனென்றால் ராஜ்ய அதிகாரிகள் ஆபீஸில் போய் காரியாலயத்துக்கு போய் வேலை பண்ண வேண்டும் என்றால் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும் காரியத்தை பண்ணுவதற்கு யாராவது தர வேண்டும். ஏனால் அந்த ராஜ்ய அதிகாரிகள் ஆபீஸ் காரியாலயத்தில் வேலை முடிந்த பிறகு சாயங்காலத்தில் வெளி உலகத்திலிருந்து நிறைய நபர்கள் நிறைய உயர்ந்த மனிதர்கள் எல்லாரும் வருவார்கள். அவர்களுக்கு சமைத்து கொடுப்பது, அவர்களுக்கு பணி செய்வது எல்லாமே ஒரு ஒரு விதமான காரியம். இவாளுக்கு முதல்லயே தெரியும் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு.
இது ஒரு புறம் இருக்கு. இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் எடுத்த நடவடிக்கைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த நடவடிக்கையின் தன்மைக்கு ஏற்றவாறு தான் இருக்கிறது, அதாவது இன் ப்ரொபோர்ஷனாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
அப்சல்யூட்லி இன் ப்ரொபோர்ஷன் தான். அதாவது இந்தியாவில் நாங்கள் பின்பற்றுவது ஸ்பிரிட் ஆஃப் த லா, லெட்டர் ஆஃப் த லா இல்லை. அவர்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்க வேண்டும் என்றால் சரி கொடுத்து விடுகிறோம். ஆனால் இனிமேல் இருந்து இப்போ ஒரு ஒரு எம்பசி இல்லாட்ட கான்சுலேட்ல இருந்து 2 பேர் தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், 2 பேருக்கு தான் பாஸ் அப்படின்னா, இல்லை எனக்கு 3 யாராவது கேட்டாங்கன்னா சரி எடுத்துக்கோ 3வது கொடுக்குறோம், ஏன்னா ஏதோ சலுகை இருந்துட்டு போகுது, நமக்கு ஏதாவது சலுகை கிடைக்கணும். 2 தானே 4 தான் கிடையாது, எனக்கு மேலே கிடையாது. அங்கே வந்து இந்தியாவுக்கு பார்க்கிங் லாட் இருந்தது வாஷிங்டன் எம்பசி பக்கத்தில், அதை வந்து எங்களுக்கு லோக்கல் இதுக்கு போகணும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நாங்களும் இங்கே வந்து அவளை ஒரு ரோடை நிறுத்தி அவளுக்கு பார்க்கிங் லாட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சுற்றி வர இருக்கிறவா அந்த ரோடு யூஸ் பண்ணுற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை சுற்றின்னு வந்துட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு, ஏன்னா இப்போ அது பப்ளிக் ரோடு, நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கணும்ட்டோம். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் த லாவில் பார்த்து அவங்களுக்கு என்ன சலுகை கொடுக்க வேணுமோ கொடுத்துட்டுருந்தோம், ஏன்னா அவளும் நமக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டுருந்தோம். இப்போ அந்த சலுகை இல்லைன்னா உங்களுக்கும் சலுகை கிடையாது.
ஆனால் வந்து இது இந்த மாதிரி பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருந்தாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளிலே பெரிய அளவுக்கு நட்பு என்பது ஆழமாக விரிவடைந்திருக்கிறது, பொருளாதார உறவு மேம்பட்டிருக்கிறது, அணுசக்தி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு உறவிலே இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா?
ஒரு ஒரு இன்னொரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும், அதற்கப்புறம் எல்லாம் மெல்ல மெல்ல எல்லாம் அடங்கிவிடும். ஆனால் இந்த ஒரு காயம் வந்து ஆறுவதற்கு கொஞ்சம் மாதம் ஆகலாம். காயம் பட்டு விட்டது, விரிசல் ஆகல, இன்னும் காயம் பட்டு விட்டுருது, ஆனால் காயம் ஆறுறதுக்கு மறக்கிறதுக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும்.
இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஓய்வு பெற்ற செயலர் என் ரவி. இதேவேளை கடந்த அக்டோபர் 12 தூத்துக்குடி அருகே சிறைபிடிக்கப்பட்ட சீமேன் கார்டு கப்பல் பணியாளர்களின் ஜாமீன் மனுக்கள் இன்று புதன்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பிரிவால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
கடந்த அக்டோபர் 12 அன்று தூத்துக்குடி அருகே சிறைபிடிக்கப்பட்ட சீமேன் கார்ட் கப்பல் பணியாளர்களின் ஜாமீன் மனுக்கள் இன்று புதன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பிரிவால் நிராகரிக்கப்பட்டன. பல்வேறு ஆயுதங்களுடன் இந்திய கடல் பகுதிக்குள் நுழைந்த சீமேன் கார்ட் மேற்காப்பிரிக்க நாடான சியாரா லியோனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது அக்கப்பல். இந்திய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட அக்கப்பலின் ஊழியர்கள் மீது இந்திய கடற்பகுதியில் அனுமதியின்றி நுழைந்தது, முறையான ஆவணங்களின்றி ஆயுதங்கள் வைத்திருந்தது, பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படுவதை விடவும் அதிகமான அளவில் தோட்டாக்களை வைத்திருந்தது. இந்திய சட்டங்களுக்கு புறம்பாக அதிவேக பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசலை சிலரிடமிருந்து வாங்கியது உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை மாநில அரசின் கடலோர காவற்படை பிரிவு அவர்கள் மீது பதிவு செய்திருக்கிறது. பின்னர் கப்பலின் கேப்டன் உட்பட 35 பேர் கைதாகி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு டீசல் வழங்கியதாக சென்னையைச் சேர்ந்த முனித்தேவன் மற்றும் செல்வம் ஆகியோரும் கைதானார்கள். அனைவரின் ஜாமீன் மனுக்களும் அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அம்மனுக்களை விசாரித்த நீதிபதி எம் சத்யநாராயணன் ஊழியர்கள் மற்றும் தளபாட பொருட்கள் முகவர் முனித்தேவன் ஆகியோரின் மனுக்களை தள்ளுபடி செய்தார். ஆனால் இடைத்தரகராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள செல்வத்திற்கு மட்டும் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் தேசிய கீதத்தை தமிழில் பாட வேண்டிய அவசியமில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேந்திரன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இது உண்மையா? அப்படியென்றால் அதற்கு என்ன காரணம் என்று அரியநேந்திரன் அவர்களிடமே கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது இலங்கையின் அமைச்சர்கள் வருகின்ற போது அதை சிங்களத்தில் பாடும்படி அங்கே பணிக்கின்றார்கள். ஆகவே அதைத்தான் நான் தெளிவாக கூறியிருந்தேன். வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களில் சிங்கள மொழியில் தேசிய கீதம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு சிங்கள மொழியில் தான் தேசிய கீதம் பாட வேண்டுமாக இருந்தால் தேசிய கீதமே பாட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் தெளிவாக கூறியிருந்தேன். அதைத்தான் நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன். என்றால் இன்னொரு மொழியில் இயற்றப்பட்ட பாடலை சொந்த தாய்மொழியில் அதை பாடுகின்ற போது அதிலே முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. தமிழில் பாடுவதற்கான அனுமதி இல்லாவிட்டால் அதை பாடாமல் விடுங்கள் என்பதைத்தான் நான் தெளிவாக கூறியிருந்தேன்.
வடக்கு கிழக்குல இலங்கையின் தேசிய கீதம் தமிழில் பாடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான் நீங்க வலியுறுத்துறீங்களா? அப்போ
நாங்கள் கூறுகின்றோம், தேசிய கீதம் என்பது வந்து அந்தந்த இனம் அந்தந்த மொழியிலே பாடப்பட வேண்டும். உண்மையில் அதை ஸ்ரீலங்காவின் தேசிய கீதமாக சிங்கள மொழியில் தான் தேசிய கீதம் பாட வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து வடகிழக்கிலே அதை பாட வேண்டாம் என்பதை நான் வலியுறுத்தினேன்.
ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அரியநேந்திரன் அவர்கள், இப்போ இது வந்து இலங்கை என்பது ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அதனுடைய விழுமியங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் பொதுமறை. அவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே தேசிய கீதம் என்பது இனம் மதம் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டது தானே. அப்போ அதை வந்து எந்த மொழியில் பாடுவதற்கு ஏன் ஆட்சேபனை இருக்க வேண்டும் என்று மறுதரப்பில் ஒரு வாதம் அல்லது விவாதம் வைக்கப்பட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
உண்மையிலே வடகிழக்கின் தாய்மொழி என்பது வடகிழக்கு நிர்வாக மொழியாக இருக்கக்கூடியது. இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தமிழும் அரச கர்ம மொழியாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் அரச கர்ம மொழியாக இருக்கின்ற போது ஏன் சிங்களத்தில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. ஆகவே தமிழில் பாட வேண்டும் அல்லது அதை கட்டாயம் அவர்களின் சிங்கள மொழியில் பாட வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து அதை பாடாமல் வேறு விடயங்களுக்கு செல்வதுதான் அந்த நிகழ்வுக்கு திறந்து என்பதை நான் கூறுகின்றேன் தவிர. ஆனால் நீங்கள் கூறியது போன்று ஒரு நாட்டின் தேசிய கீதம் மறிக்கப்பட வேண்டும், தேசிய கொடி மறிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த கீதங்களை பாட வேண்டுமே தவிர ஏற்றுக்கொள்ளாத வெறுப்பாக இருக்கின்ற அந்த மொழியை உச்சரிக்க தெரியாத ஒரு பாணியிலே ஒரு பாடசாலை மாணவர்களை பழக்கி ஒரு நிகழ்வுக்காக மட்டும் அந்த தேசிய கீதத்தை சிங்களத்தில் பாடுவது என்பது அது ஒரு சோதிக்கப்பட்ட ஒரு பாடலாக இருக்குமே தவிர அது உண்மையான ஒரு தேசிய கீதமாக அமையாது. இதுதான் எனது நிலைப்பாடு.
இப்ப இந்த விஷயம் குறித்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் கருத்து தெரிவிப்பதற்கு முன்னால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இப்படி ஒரு ஒருமித்த கருத்து அல்லது நிலைப்பாட்டை கட்சி எடுக்க வேண்டும் என்று கட்சிக்குள்ளேயோ அல்லது கட்சி தலைவருடனேயோ நீங்கள் விவாதித்தீர்களா?
இல்லை இல்லை, இதுல என்ன விடயம் என்றால் பாராளுமன்றத்தில் ஆற்றுகின்ற உரை என்பது அது தொடர்பான விவாதங்கள் அந்த அமைச்சுக்களுக்கான விவாதங்கள் வருகின்ற போது அவர்களே அதை ஆற்றுகின்றோமே தவிர நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கட்சியில் கேட்டு முடிவெடுத்து ஆற்றுவதாக இருந்தால் அது பாராளுமன்ற உரையாக அமையாது. ஆனால் பொதுவான ஒரு தீர்மானங்கள் வருகின்ற போது எந்தெந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கட்சியின் முடிவாக இருக்குமே தவிர இது பாராளுமன்றத்தில் நான் ஆற்றிய உரையாகத்தான் நான் பார்க்கின்றேன்.
இல்லை, இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியை நீங்கள் எடுத்தீர்களா?
என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த இலங்கையின் தேசிய கீதம் தேசிய கொடி என்பதை நாங்கள் பெரிதாக தூக்கி பிடிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. ஆனால் இதுக்கான ஒரு தீர்மானம் எடுத்து அதை ஒரு அறிக்கையாக அல்லது இதை ஒரு முடிவாக இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாங்கள் கட்சியில் எடுக்க வேண்டும் என்ற தேவையும் எங்களுக்கு இப்பொழுது இல்லை. ஏனென்றால் நாங்கள் வந்து இப்ப நிகழ்வுகள் நடக்கின்ற போது அல்லது தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கூறுகின்ற போது அந்த மக்கள் அவசரியப்படுகின்றார்கள் என்பதை நேற்று நடந்த தமிழ் மொழி நிர்வாக மொழியாக மாற்ற வேண்டும் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று எனக்கு முன்பு பேசிய அமைச்சர் வாஜிதேவா அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். அவர் கூறிய கருத்துக்குத்தான் நான் இந்த கருத்தை அவ்வளத்தில் நான் கூற வேண்டிய நிலம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே இதை ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவாக அல்லது எல்லோரும் இணைந்து ஒரு முடிவாக எடுப்பாங்க. நாங்கள் அதனை இனிமேல் அதை கூறி அதை பரிசீலிக்கத்தான் நாங்கள் தயாரிக்கின்றோம். ஆனால் இதுவரையில் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் பரிசீலனைக்கு எடுக்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கிளிநொச்சி மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பாசன குளமான இறையனைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் தேவைக்காக தண்ணீரை கொண்டு செல்லும் திட்டத்தை கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகளின் தலைவர்கள் இன்று கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கிளிநொச்சி இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் தேவைக்காக தண்ணீரை கொண்டு செல்லுகின்ற பல மில்லியன் ரூபாய் செலவிலான திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு பாதகமான பல விடயங்கள் காணப்படுவது குறித்து வடமாகாண சபை கவனத்தில் கொள்ளவில்லை என்று கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகள் இன்று கண்டனம் வெளியிட்டிருக்கின்றன. அத்துடன் பல வழிகளிலும் கிளிநொச்சி மாவட்டத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை இந்த திட்டம் பாதிக்கும் என்பதால் அதனை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியாது என்று கிளிநொச்சி மாவட்ட விவசாய அமைப்புகளின் தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என இரணைமடு குளத்துக்கான 21 விவசாய அமைப்புகள் கூடி தீர்மானித்திருப்பதாக விவசாய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் சிவபிரகாசம் அவர்கள் இன்று கிளிநொச்சியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். தமக்கு ஏற்பட உள்ள பாதிப்புகள் பற்றி வடமாகாண சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ள போதிலும் அந்த சபை அது குறித்து கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
இந்த திட்டத்துக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதியாக இருப்போம், இதை நாங்கள் ஏற்கவில்லை, இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்துவோம் என்று எந்த பதிலும் இன்றைக்கு மாகாண சபையில் இருந்து இன்றைக்கும் வரவில்லை. மாறாக இந்த தண்ணீரை கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார். அந்த முறையில் எங்களுக்கு இப்ப மாகாண சபையோ அரசியல்வாதிகளோ எவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை. அவர்களை நாங்கள் நம்பவில்லை. அவர்கள் நம்பக்கூடிய தன்மையை அவர்களோடு நடந்து கொள்ளவில்லை. எங்களை இந்த திட்டத்தை நீங்களால் நிறுத்த முடியும், அதை நாங்கள் செய்து காட்டுவோம்
என்றார் விவசாய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் சிவபிரகாசம் அவர்கள். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கிளிநொச்சி மாவட்டத்தின் 21 விவசாய அமைப்புகளின் தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் பெரிய பரந்தன் விவசாய அமைப்பைச் சேர்ந்த யோகநாதனும் ஒருவர்.
இரணமடு குளத்தின் நீர் எங்கட மாவட்டத்து மக்களுக்கே காணாமல் இருக்கே இல்லை. எங்கட தேவையிலேயே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போறது பொருத்தமில்லாத ஒரு நிலப்பாடுதான் நாங்கள் கருதுறோம். ஏற்கனவே தண்ணி பற்றாக்குறை காரணமாக குறைஞ்ச அளவு நிலப்பரப்புக்கு தான் தண்ணி குடுபடுது. அப்ப இந்த குளத்தை நீங்கள் உங்களுடைய பணத்தால அபிவிருத்தி செய்து எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிலங்களுக்கு தண்ணியை கொடுங்க. எங்களுடைய மாவட்டத்துக்கு நிலங்களுக்கு தண்ணி காணாத பட்சத்தில் இந்த தண்ணியை தங்க கொண்டு போறபடியா தான் நாங்கள் இதை இந்த திட்டத்தை விரும்பவில்லை. இரண்டு குளத்தை நம்பி தான் இங்கே இருக்கிறோம். இந்த தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் தேவைக்காக கொண்டு போறதால எங்கட தேவைக்கு தண்ணி காணாது
என்றார் யோகநாதன் அவர்கள். யாழ் மக்களுக்குரிய குடிநீர் தேவையை மறுப்பதன் மூலம் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்து மக்களிடையே தப்பான அபிப்பிராயங்கள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லவா என்று கேட்டதற்கு ராமநாதபுரம் விவசாய அமைப்பு தலைவர் சிவமோகன் அவர்கள் பதிலளித்தார்.
நாங்களும் அங்கிருந்து வந்தவர்கள், நாங்களும் அவர்களும் ஒன்றுதான். அவர்களுக்கிடையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வேற்றுமையோ இல்லாட்டி பகமையோ வளர்க்கறதுக்காக நாங்கள் எந்த கருத்தையும் கூறவும் இல்லை, அப்படி செயல்படவும் மாட்டோம். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டு அவர்களுக்காக உதவியை செய்யக்கூடிய வலுவில் நாங்கள் இல்லை. வாழ்வாதாரமாக நம்பி வாழ்கின்ற மக்களுடைய குறைகள் தேவைகள் நிறைவு செய்யும். அதற்காக இந்த குளத்தை எங்களுக்காக அபிவிருத்தி செய்தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாத வரைக்கும், எங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வரைக்கும் இந்த நீரை அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை விட்டு எடுத்து செல்வதற்கு எந்த வகையிலும் நாங்கள் உடன்பாடுடையவர்கள் அல்ல. அதிகாரத்தை மீது கொண்டு செல்ல எத்தனித்தாலும் நாம் அதை தடுப்போம்
என்றார் சிவமோகன் அவர்கள். இரணமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டம் குறித்து விவசாயிகளின் நிலைமைகள் தண்ணீரின் தன்மை என்பன குறித்து ஆழமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்த நீரானது வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களினுடைய விவசாய பிரதேசங்களில் இருந்து வடிந்து வருகின்ற நீர் தான் கனகரநாற்றி விழுகிறது. 70% மேற்பட்டவை விவசாய ரசாயனங்களும் விவசாய ரசாயன உரங்களினுடைய கழிவுகள் அந்த நீரில் இருக்கின்றது. ரசாயன பதார்த்தங்களில் கலப்பட்டிருக்கின்றது, அதில் பாரிய நஞ்சு இருக்கின்றது. அந்த நஞ்சு வந்து அந்த நீரில் இருந்து நீக்க முடியாத நஞ்சு. இந்த நீரையா இவர்கள் யாழ்ப்பாணம் மக்களுக்கு குடிநீருக்காக வழங்க ஆய்வு செய்தார்கள்? இதில் உள்ள உண்மை தன்மை என்ன
என்றார் ராமநாதபுரம் விவசாய அமைப்பு தலைவர் சிவமோகன் அவர்கள். இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் இந்த திட்டம் 2002 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் நாட்டு நிலைமைகள் காரணமாக தாமதமடைந்திருந்தது. யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் அது வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் தென்பகுதி மீனவர்கள் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து இதில் கலந்து கொண்ட தேசிய மீனவ இயக்கத்தின் திட்ட இணைப்பாளர் பிரான்சிஸ் ராஜன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்றைய ஆர்ப்பாட்டம் வந்து தோப்பு ஜங்ஷன் சொல்லி, அதாவது நீர்க்கொழும்பு சிலாபம் போற பாதை வழியாக விஷயமாக தோப்பு சந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. சோ அந்த சந்தி வந்து பிரதானமாக நீர்க்கொழும்பு மீனவர்கள் அதே போல சிலாபம் புத்தளம் மீனவர்களுக்கு வரக்கூடியது இலகுவான ஒரு பிரதேசமாக தான் அமைந்தது. அதனால் நீர்க்கொழும்பு மீனவர்கள் அதே போல் சிலாபம் அதே மாதிரி கொச்சிக்கடை ஆகிய பிரதேசங்களிலிருந்து மீனவர்கள் விஷய விதமாக தோப்பு சந்திக்கு வந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து மேற்கொண்டாங்க. விஷய விதமாக அவர்கள் முக்கியமா சில கோரிக்கைகளை அவங்க முன் வைத்திருந்தார்கள். அதில் ஒன்றுதான் வெளிநாட்டு கப்பல்களில் இலங்கைக்கு மீன்களை பிடித்து கொண்டு வந்து இலங்கையிலிருந்து அம்மீன்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விஷய விதமாக அதே போல் வெளிநாட்டு கப்பல்களுக்கு இலங்கையில் இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடிப்பதற்கான அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல் மீனின் விலை மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அந்த மீனின் விலை உயர்த்தி தரும் என்று கூறி விஷய விதமாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல் இந்த இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களையும் விடுவிக்க கோரி சிறிதுமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். விசேஷமாக இதை இலங்கையினுடைய மீன்பிடி அமைச்சருக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த அமைப்புகள் கலந்து கொண்டன, எத்தனை மீனவர்கள் கலந்து கொண்டார்கள்?
இதில் கிட்டத்தட்ட 700 மீனவர்கள் கலந்து கொண்டார்கள். விசேஷமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைப்புகள் ஒழுங்கு செய்யவில்லை, மீனவர்களை ஒழுங்கு செய்த ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை நான் மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னால் இது எந்த ஒரு அமைப்பும் இதை ஒழுங்கு செய்யவில்லை. மீனவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் முகம் கொடுத்துக் கொண்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முகம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு தேவை என்றால் அவர்கள் தினமும் தாங்கிக் கொள்ள சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை போது மீனவர்கள் இன்று வீதிக்கிறங்கி தன்னுடைய ஆவேசத்தை விஷய விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். தங்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் இவர்கள் பிடித்துக் கொண்ட ஒரு மீன்களுக்கு அவர்களுக்கு சாதாரண விலை கிடைக்க மாட்டேங்குது. காரணம் இலங்கையுடைய மீன்பிடி அமைச்சர் வெளிநாட்டு கப்பல்கள் மீன்களை பிடித்துக் கொண்டது இலங்கையிலிருந்து மீன்களை ஏற்றுமதி செய்வதனால் இலங்கையில் விஷயமாக டூனா போன்ற மீன்களுக்கு விலை மிகவும் குறைந்த நிலையிலே இலங்கை மீனவர்களுக்கு கிடைக்கிறது. அது காரணமாக மீனவர்கள் பாதி ரீதியில் பாதிக்கப்படுகிறார்கள். இதை மையப்படுத்திக் கொண்டு இலங்கை மீன்பிடித்த அமைச்சருக்கு உடனடியாக இவ்வாறான வெளிநாட்டு கப்பல்களுக்கு அனுமதிகளை வழங்க வேண்டாம் என்று சொல்லி அவரான இலங்கையில் கொண்டு வந்து அவரான மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் கூறி விஷய விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பிரதான மீனவர் வேண்டுகோள்களை விடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
எந்த நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த மாதிரியாக உங்களுடைய இலங்கை கடற்பரப்பில் வந்து மீன் பிடித்து அந்த மீன்களை வந்து இலங்கைக்குள்ளேயே விற்பதாக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்?
விஷய விதமாக சீன நாட்டவர்கள் அதே போல் இந்திய நாட்டவர்களும் இவ்வாறாக கடமையில் ஈடுபட்டுள்ளதாகத்தான் மீனவர்கள் விஷய விதமாக தெரிவித்திருந்தார்கள்.
இன்றைய ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அரசு தரப்பில் யாராவது பேசினார்களா? யாரிடம் நீங்கள் கோரிக்கையை கடைசியாக கொடுத்தீர்கள்?
விஷயமாக இன்று அரசு தரப்பில் இருந்து மீன்பிடி பிரதிய அமைச்சர் சரத் குணரத்ன மற்றும் நிஷாந்த் என்ற லோத்தஸ்டன் ப்ராவின்ஸ் பிஷரிஸ் மினிஸ்டர் சனத் நிஷாந்த் மற்றும் சிரேஷ்ட அமைச்சர்களாகிய மில்ரோய் பெர்னாண்டோ இவர்கள் 3 பேரும் விஷயமாக அவ்விடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்து விஷயமாக இப்பிரச்சனையை வந்து ஜனாதிபதியிடம் கொண்டு செல்வதாக அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். அதே போல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 20 பேரை தெரிவு செய்து அவர்களை இன்று ஜனாதிபதியிடம் கூட்டிச் சென்று சந்தித்து இப்பிரச்சனை தொடர்பாக கலந்தாலோசிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் பொழுது.
தேசிய மீனவ இயக்கத்தின் திட்ட இணைப்பாளர் பிரான்சிஸ் ராஜன் அவர்கள். நேயர்களே, இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இந்த வார பலகணி இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த புதன்கிழமை திட்டமிட்டபடி பலகணி நிகழ்ச்சி இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
தெற்கு சூடானின் தலைநகர் ஜூபா மற்றும் இதர முக்கிய நகரங்களின் முழுமையான கட்டுப்பாடு அரச படைகளிடம் உள்ளது என்று அரசின் பேச்சாளர் ஒருவர் BBCயிடம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தீவிரவாதிகளுடன் கூட்டு சேர்ந்து எகிப்துக்குள் பயங்கரவாத செயல்களை செய்ய சதி செய்ததாக புதிதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் முகமது மோர்சி வழக்கு விசாரணையை சந்திக்க வேண்டும் என்று அந்நாட்டின் அரசு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.